துப்பறியும் சாம்பு எழுதியவர் தேவன். அத்தியாயம் 29. இஷ்டம் போல் பிரயாணம். வாழ்க்கையே வெறுத்துவிட்டது சாம்புவுக்கு. வேம்பு இல்லாத உலகம் வியர்த்தம் என்று அவன் நினைக்கலானான். காலையில் அவள் காப்பியை ஆற்றி ஆற்றி கொடுக்கிற ஆனந்தம் என்ன? நாற்காலிக்கு பின்னால் நிற்கும் அழகென்ன? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தன்மை என்ன? ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிரிப்பு சிரித்து சமத்காரமாக பதில் சொல்லும் திறமைதான் என்ன? சை, இப்போது வாழ்வதும் ஒரு வாழ்க்கையா? வேம்பு வருவதற்கு முன்பு இருந்ததும் ஒரு ஜென்மமா? இரண்டும் இல்லை. அவள்தான் என்ன, குழந்தை பிறந்து மாதம் 3 ஆகியும் வருகிறேன் என்று ஒரு வார்த்தை எழுத வேண்டாம். கிடையாது, உடனே புறப்பட்டு வா. தவறினால் இங்கே நீ வரவேண்டியதே இல்லை. நான் ஒருத்தன் இருப்பதாக கூட நீ மறந்துவிடலாம் என்று அவன் எழுதியிருந்தான். வேம்பு அதற்கு ஒன்றும் பயந்துவிடவில்லை. சாம்புவின் உருட்டல்களெல்லாம் உள உழா காட்டிக்குத்தான் என்று அவள் அறிவாள். 4-5 நாள் கழித்து சாவகாசமாக, உங்கள் கடுதாசி கிடைச்சது. உங்கள் ஒருத்தருக்குத்தான் கோபம் வரும் என்று காண்பித்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, துரும்பாக போயிருக்கிறாள். கூடமாட ஒத்தாசைக்கு ஒரு நாதி கிடையாது. நானும் குழந்தைக்காரி. வீடு கிடக்கிற கிடையில் உங்கள் கோபம் ஒன்றுதான் பாக்கி என்று வருத்தப்பட்டு கொள்கிறார்கள். நல்ல துணையாக கிடைத்ததும் நான் வந்துவிடுகிறேன். 1 வாரம் 10 நாளில் புறப்பட்டு வருகிறேன். அதுவரையில் கோபத்தை அடக்கிக் கொண்டு பொறுமையாக இருங்கோ என்று எழுதினாள். சாம்புவுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. உடனே வருகிறாயா என்ன என்று பதில் போட்டான். இதற்கும் அங்கே அசைந்து கொடுத்ததாக தெரியவில்லை. இன்னொரு பெரிய கவலை சாம்புவை சமீப காலமாக பிடித்து கொண்டிருந்தது. அது அவன் தொழிலை பற்றியது. இப்போதெல்லாம் துப்பு துளக்குவதில் அவனுக்கு நம்பிக்கையோ அக்கறையோ போயே போய்விட்டது. ஏதோ நடக்கிறது, என்னவோ எல்லோரும் கொண்டாடுகிறார்கள், அதெல்லாம் பிறப்புரிமை என்று எண்ணிக்கொண்டு விட்டான். ஆனால் அவன் ஜெயம் பெற புது புது எதிரிகள் அல்லவோ ஏற்பட்டு கொண்டிருந்தார்கள். நாளாக இந்த பயம் வளரத் தொடங்கியது. இனியும் ஏன் தொடர்ந்து எதிரி கூட்டத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். இரவு வேளைகளில் ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு திரும்பும்போது கூட பயந்து கொண்டுதான் அவன் வந்தான். எந்த மூலையில் எந்த திருடன் பழைய ஆத்திரத்தை வைத்துக்கொண்டு மேலே விழுந்து சித்திரவதை செய்ய காத்திருக்கிறானோ என்று எண்ணும்போது அவன் மெய் சிலிர்த்தது. வீட்டு கதவை திறக்கும்போது அறைக்குள் முன்னதாகவே யாராவது ஒளிந்து கொண்டிருந்து தாக்குவார்களோ என்று அஞ்சினான். கிட்டத்தட்ட 1 மாதமாக கோபாலனும் அவனை அதிகம் பார்க்க வரவில்லை. பெரிய கேஸ்களுக்கு மட்டும்தான் சாம்புவை சிரமப்படுத்துவதென்று அவர் முடிவு செய்திருந்தார். ஒவ்வொரு நாளும் எங்கே கோபாலன் வந்து விடுவாரோ என்ற திகிலுடன்தான் சாம்பு எழுந்திருந்தான். இப்படியே அநேகமாக 1 மாதத்தை ராஜா போல் காலம் கழித்தாகிவிட்டபடியால் அடுத்தபடி வரப்போகிறது பெரிய பெரிய கேஸாகத்தான் இருக்கும் என்று சாம்பு எதிர்பார்த்தான். வேம்பு வருவதற்கு குறைந்த பட்சம் 1-10 நாள் பிடிக்குமாகையால் யாரிடமும் சொல்லாமல் கிளம்பி ரயிலில் மனத்தில் தோன்றிய இடங்களுக்கு சென்று ஒரு சுற்று சுற்றி கொண்டு வரலாம் என்று தீர்மானித்தான். அன்று மாலை ஒரு சிறு கைப்பெட்டியில் தன் சட்டை துணிமணிகளை அடைத்து கொண்டான். கையோடு இருக்கட்டும் என்று மாறு வேஷத்திற்கான சில பொருள்களையும் எடுத்து வைத்து கொண்டான். 3 வருஷங்களுக்கு முன்பு துப்பறியும் தொழிலில் இறங்கிய ஆவேசத்தில் வாங்கியவை அவை. இதுவரை அவற்றை உபயோகித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. அன்று மாலை எழும்பூர் ஸ்டேஷனில் ரயில் ஏறினான். அப்போது அவனுக்கு எந்த ஊர் போகிறோம் என்று ஒரு நிச்சயமும் இல்லை. எங்கே போறீங்க என்று கேட்டார் அவன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒருவர். சாம்பு சீக்கிரம் இறங்கினான் என்றால் காலை நீட்டிக்கொண்டு சௌகரியமாக படுக்கலாம் என்பது அவர் ஆசை.
மதுரை வரை போகிறேன் என்றான் சாம்பு. அவன் கையில் திருச்சிக்குத்தான் டிக்கெட் இருந்தது.
சும்மா சொல்லி வைத்தான்.
ஏதானும் சொந்த அலுவலாக போறீங்களோ?
சொந்த அலுவல் ஒன்றுமில்லை என்றான் சாம்பு.
இந்த சமயம் சாம்புவுக்கு பரிச்சயமான ஒரு சாஸ்திரிகள் வண்டிக்குள் இடம் இருக்கிறதா என்று எட்டி பார்த்ததும் சாம்பு இருப்பதை கவனித்து,
என்ன சாம்பு, இங்கேயும் இடம் இல்லை போலிருக்கிறதே என்று கேட்டுவிட்டு மேலே நடந்தார்.
சாம்பு என்ற பெயர் வண்டியில் மின்சார சக்தியை பாய்ச்சியது போன்ற ஓர் உணர்ச்சியை உண்டாக்கியது. அவ்வளவு பேரும் அவனையே நோக்க ஆரம்பித்தார்கள்.
சாம்பு, சாம்பு என்று 20 வாய்கள் உச்சரித்தன.
விழி பிதுங்கி விடுகிறார் போல பார்த்தார்கள் எல்லோரும். உயர படுக்கை விரித்து கொண்டு படுத்திருந்த ஓர் ஆசாமி நிமிர்ந்து சாம்புவை வெறிக்க பார்த்தான்.
சாம்பு திரும்ப பார்த்தான் அவனை.
எப்போதும் கேஸ் விஷயமாகத்தானே போறீங்க என்று விசாரித்தார் ஒருவர், பேப்பரை மடித்து படுக்கையில் வைத்து கொண்டு.
ஆமாம்
என்றான் சாம்பு.
பொய்தான் அது.
நினைத்தேன் பெரிய கேஸ் தானோ. சாம்பு யோசித்தான். அதற்குள் கேள்வி கேட்டவரே, அதெல்லாம் ரகசியமாயிருக்கும். துப்பறிபவர்களை கேட்டால் லகுவில் சொல்லிவிடுவார்களா? அதுவும் சொல்லத்தான் முடியுமா என்று தாமே பதில் சொல்லிக்கொண்டார். அப்புறம் அவனை சல்லடை கண்ணாக கேள்விகள் கேட்டு துளைத்தார்கள் ஒவ்வொருவரும். இந்த எக்ஸ்பிரஸ் வண்டியில குற்றம் செய்தவன் எவனாவது வருவான் என்று ஜோஷியம் விட்டார் ஓர் ஆசாமி. சாம்பு பதில் சொல்லாமல் இருக்கவே, பாருங்கள், பேசாமல் இருக்கிறார், அதோ சிரிக்கிறார். நான் சொன்னது சரியா போச்சு மிஸ்டர் சாம்பு, என் யோசனை சரிதானே என்று அவர் வர வர ஸ்வரத்தை ஏற்றி கொண்டு போய் கடைசியில் தம் துடையில் முத்தாய்ப்பு வைத்து கொண்டார். இந்த தொல்லை தாங்க முடியாமல் போகவே விழுப்புரம் ஸ்டேஷனில் சாம்பு இறங்கிக் கொண்டான். திருவண்ணாமலைக்கு போய் தரிசனம் செய்து கொண்டு அதே வண்டியில் மறுநாள் பிரயாணத்தை தொடர்ந்து நடத்துவது என்பது அவன் யோசனை. அந்த ஸ்டேஷனில் அந்த பெட்டியிலிருந்து இறங்கினது இரண்டு பேர்தான். சாம்பு ஒருவன், உயர படுக்கை விரித்து படுத்திருந்தவன் மற்றவன். இரண்டு பேரும் வெயிட்டிங் ரூமில் போய் தங்கினார்கள். விடியற்காலை வண்டியில் சாம்பு திருவண்ணாமலைக்கு ரயில் ஏறினான். சுமார் 9 மணிக்கு வண்டியிலிருந்து இறங்கின போது வெயிட்டிங் ரூமில் இருந்த அதே ஆசாமி முன்னால் செல்வதை பார்த்தான். சாம்புவுக்கு அச்சாண்யமாக இருந்தது. அன்று பூராவும் திருவண்ணாமலையில் கழித்துவிட்டு திரும்ப இரவு விழுப்புரம் வெயிட்டிங் ரூமுக்கே வந்த சாம்பு மறுபடி அந்த ஆசாமி கூடவே நுழைவதை பார்த்ததும் திடுக்கிட்டான். இவன் என்ன, என்னை பின்தொடர்கிறானா? இன்னும் பொறுத்து பார்க்கலாம் என்று சாம்பு சிந்தித்தான். வேண்டுமென்றே சாம்பு ரயிலில் வேறொரு கம்பார்ட்மெண்ட்டை பார்த்து ஏறினான். விடியற்காலை 4 மணிக்கு திருச்சியில் இறங்கி யார் கண்ணிலும் காணாதபடி ஒதுங்கி நின்றுவிட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தான். அந்த பேர் வழி இல்லை என்று நிச்சயப்படுத்தி கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு சென்று தங்கினான். காலையில் மலைக்கோட்டை, திருவானைக்காவல், ஸ்ரீரங்கம் முதலிய இடங்களுக்கு விசிட் செய்ய புரோகிராம் போட்டுக்கொண்டு நல்ல தூக்கம் ஒன்று போட்டான். ஸ்நானத்தை முடித்து கொண்டு சாப்பிட்டு விட்டு கை அலம்ப வந்த இடத்தில் சாம்பு திடுக்கிட்டு போனான். பழைய பேர் வழி அவன் கூட அதே இடத்தில் கை அலம்பிக் கொண்டிருந்தான். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் சாம்புவை பார்த்ததும் ஒரு புன்னகை செய்தான். கொஞ்ச நஞ்சம் சாம்புவுக்கு இருந்த சந்தேகமும் அப்போது பறந்தது. இந்த ஆள் இப்படி பின்தொடர்வதில் ஏதோ மர்மம் இருக்க வேண்டும். எதையும் காண்பித்து கொள்ளாமல் சாம்பு, என்ன, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான். அவனும் தயங்காமல், ஸ்ரீரங்கத்தை பார்த்து கொண்டு திருவானைக்காவல், கோட்டை இரண்டுக்கும் போவதாக உத்தேசம் என்றான். பிறகு நீங்கள் எங்கேயோ என்று விசாரித்தான்.
நான் கோட்டைக்கு முதலில் போகிறேன், அப்புறம் சௌகரியம் போல்தான். இந்த ஊரில் நான் குறைந்தது 2 நாள் தங்கப் போகிறேன்
என்று பதில் சொல்லிவிட்டு மிக சாமர்த்தியமாக நடந்து கொண்டதாக சந்தோஷப்பட்டு கொண்டான் சாம்பு. அஸ்தமிக்கும் வரை தலைமறைவாக இருந்துவிட்டு சாம்பு ஒரு டாக்ஸியில் திருச்சி ஜங்ஷனுக்கு சென்றான். திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் முண்டி அடித்து கொண்டு ஏறி ஒரு கதவோரத்தில் நின்று கொண்டான். தன்னை பின்பற்றிய ஆசாமி இதை எதிர்பார்த்திருக்கவே முடியாது என்பதில் அவனுக்கு சந்தேகமில்லை. மடையன் திருவானைக்காவலிலோ கோட்டையிலோ சாம்புவை தேடி எந்த பாறாங்களிலாவது தலையை முட்டி கொண்டிருப்பான். அதை நினைத்தபோது அவனுக்கு சிரிப்பு கூட வந்தது. மணி அடித்து ரயிலும் ஊதியது. வண்டி மெல்ல நகரவும் தொடங்கியது. அதிகமாக முகத்தை வெளிக்காட்டாமல் சாம்பு வெளியே பார்த்தான். பார்க்கும்போதே அவன் முகம் பயங்கரமாக மாறியது. இதென்ன அபாயம்! அதே ஆள் அதோ தலைவிரி கோலமாக ஓடி வருகிறானே. ரயில் வேகமாக நகரத் தொடங்கிவிட்டது. கூடவே அவனும் ஓடி வருகிறான். சாம்பு இருந்த பெட்டிக்கு 2 பெட்டிகளுக்கு அப்பால் ஒன்றில் ஏறியும் விட்டான். சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது சாம்புவுக்கு. இனிமேல் சந்தேகம் உண்டா? எப்படியோ வேவு பார்த்து அவனும் போகுமிடமெல்லாம் கூடவே வருகிறான். ஆபத்து வெகு அருகாமையில் இருக்கிறது என்பதை நினைத்தபோது தலை சுழன்றது. இப்போது என்ன செய்யலாம்? அதே சமயத்தில் இன்ஸ்பெக்டர் கோபாலனும் மன நிம்மதியில்லாமல் தலைமயிரை பிரிபிரியாக இழுத்துவிட்டு கொண்டு யோசனை செய்தார். பெரிய கேஸ் ஒன்று வரவிருக்கிறது. அதற்கு தப்ப வேண்டுமென்று சாம்பு நினைத்தது என்னவோ சரியாக பலித்துவிட்டது. சாம்பு கிளம்பிய மறுநாள் பத்திரிகைகளில் கொட்டை எழுத்துக்களில் 50,000 ரூபாய் களவு, கேஷியரை காணோம் என்ற தலைப்புகள் தாங்கிய செய்திகள் வெளியாகி வந்தன. விவரமாக வெளிவந்த செய்தி ஒன்று, மிருத்யுஞ்சய பேங்க் என்ற பிரபல வங்கியில் கேஷியராக இருந்த விஸ்வேஸ்வரன் என்பவர் திடீரென்று ஆபீஸுக்கு வராமையால் கணக்குகளை பரிசோதித்தபோது சுமார் 50,000 ரூபாய்கள் வரை குறைவாக தெரிந்தது. சமீப காலமாகவே விஸ்வேஸ்வரன் வங்கி பணத்தை கையாடி வந்திருக்கிறார் என்பதுடன் முதல் நாள் முல்லைப்பட்டணம் ஜமீன்தார் கட்டிய டெபாசிட் தொகை 40,000 ரூபாயையும் எடுத்து சென்றிருக்கிறார் என்பது வெளியாகிறது. குற்றவாளி இருக்கும் இடத்தை உளவு சொல்பவர்களுக்கு ₹2000 வரை பரிசு அளிப்பதாக பேங்க் நிர்வாகஸ்தர்கள் அறிவிக்கிறார்கள் என்று அறிவித்திருக்கிறது. இன்ஸ்பெக்டர் கோபாலன் உடனே சாம்புவை பற்றித்தான் நினைத்தார். கேஷியர் வெகு முன்னேற்பாடுகளுடன் ஓடியிருப்பதால் அவன் லகுவில் கிடைப்பான் என்பதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதிக நாள் ஓட்டினாலும் அதற்குள் பணம் கரைந்துவிடும். சாம்புவை தேடிக்கொண்டு அவன் வீட்டுக்கு போனார். கதவு பூட்டி கிடந்தது. சரி, வெளியே போயிருப்பான், 6:30 கழித்து வந்துவிடுவான் என்று நினைத்து 1:00 சென்ற பின் திரும்பினார். அப்போதும் கதவு பூட்டியிருந்தது. ஒரு காகிதத்தில் தாம் வந்த காரியத்தை எழுதி சுவரில் போட்டு ஒட்டி ஜன்னல் வழியாக உள்ளே தள்ளினார். பிறகு ஸ்டேஷனுக்கு திரும்பினார். போலீஸ் கண்காணிப்புகளும் ஜரூராக ஆரம்பமாயின. சாம்புவின் மீது அதிக நம்பிக்கையுடன் சென்ற கோபாலன் சிறிது ஏமாற்றமடைந்தார். ஏனென்றால் கடிதம் போட்டுவிட்டு வந்த மறுநாள் கூட சாம்பு வந்து பார்க்கவில்லை. ஏன், ஒரு கால் அவன் பார்க்கவே இல்லையோ? வெளியூருக்கு போவதாக இருந்தால் கூட ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ளாமல் போக மாட்டானே. சாம்புவும் இதே மாதிரிதான் வேதனையுடன் தவித்தான். கோபாலனிடம் சொல்லிவிட்டு வந்திருந்தோம் என்றாலும் எங்கேயாவது செத்து கிடந்தால் கூட கவனித்துக் கொள்வாரே என்று கவலைப்பட்டான். இப்பொழுது என்ன செய்யலாம்? மறுபடி எங்கேயாவது இறங்கி ஒரு நாள் தங்க வேண்டும். மறுபடி அந்த ஆளுக்கு டிமிக்கி கொடுக்க வேண்டும். விடியற் காலை திண்டுக்கல் ஸ்டேஷன் வந்தது. சாம்பு இருட்டோடு இருட்டாக இறங்கினான். சந்தடியின்றி தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு ஸ்டேஷனுக்கு வெளியே சென்றான். காலதாமதமின்றி வண்டியை வைத்து கொண்டு ஒரு சத்திரத்துக்கு விட சொன்னான். ஹோட்டல்களில் சாதாரணமாக ஒரு கால் அவனும் வந்தால் அவன் கண்ணில் பட வேண்டாம் என்பது சாம்புவின் முஞ்சாக்கிரதையான எண்ணம். சத்திரத்து அறை ஒன்றுக்கு ₹1,000 வாடகை கொடுத்துவிட்டு சாம்பு வெளியில் தலை காட்டாமல் பகல் பொழுது முழுவதையும் உள்ளேயே கழித்தான். அஸ்தமிக்கும் வரையில் பொழுது போவது யம வேதனையாக இருந்தது. ஐயோ, இஷ்டம் போல் பிரயாணம் செய்து ஆனந்தப்படலாம் என்று வந்துவிட்டு இப்படி சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வந்ததே என்று ஏங்கி தவித்தான். கடைசியில் எப்படியும் வெளியில் வந்து சிறிது உட்காரலாம் என்று கதவிடுக்கின் வழியாக பார்த்தபோது அவன் வயிற்றில் சொரேர் என்றது. சத்திரத்து வாசல் திண்ணையில் சில சாக்கு மூட்டைகள் அடுக்கியிருந்தது. கதவிடுக்கில் பார்த்தபோது தெரிந்தது, முதலில் வெறும் மூட்டைகள்தான் தென்பட்டன. உற்று கவனித்தபோது ஒரு கை இருப்பதும் தலையின் ஒரு பகுதி மெல்ல முன்னோக்கி துருத்திக் கொள்வதும் அவன் கண்களுக்கு புலப்பட்டன. அடுத்த நிமிஷம் சாம்புவின் கால்கள் தோய்ந்தன. பழைய பேர் வழிதான் வாசலில் ஒளிந்து கொண்டு உள்ளே பார்த்து கொண்டிருந்தான். வாசற்புறம் அசட்டு தைரியத்துடன் சாம்பு வந்தான். ஏதோ காரியம் இருப்பது போல் திரும்பி பார்க்காமல் சிறிது தூரம் சென்று வேறு தெருவில் திரும்பி சத்திரத்தின் புழக்கடை பக்கத்தை வந்தடைந்தான். வெகுநேரம் வரை தன்னை எதிரி பின்தொடரவில்லை என்று பார்த்து ஸ்திரப்படுத்தி கொண்டு உள்ளே வந்து கைப்பெட்டியுடன் மீண்டும் புழக்கடை வழியாகவே வெளியேறினான். பெட்டியில் சில சாமான்கள் குறைந்தன. மாறு வேஷத்துக்காக அவன் வைத்திருந்த பொருள்களை காணோம். அந்த ஆசாமிதான் களவாடியிருக்க வேண்டும். ஆனால் அது கூட அவனை அதிகம் கலக்கமடைய செய்யவில்லை. ரயில்வே ஸ்டேஷனில் அப்போதுதான் கிளம்பிக் கொண்டிருந்த ஒரு பாசஞ்சர் வண்டியில் டிக்கெட் வாங்காமலேயே அவசரமாக ஏறிவிட்டான். அடுத்த ஸ்டேஷனில் ஒவ்வொரு வண்டியாக பார்த்து அவன் எதிரி எதிலும் இல்லை என்று நிச்சயப்படுத்தி கொண்டான். ஒரு வழியாக தொல்லை விட்டது. மேலும் தொல்லையை நீக்கி எதிரி பின்பற்றாமல் செய்ய வேறொரு வேலையும் செய்தான். சென்னையை விட்டு கோபாலனின் பாதுகாப்பில்லாமல் இருப்பது அபாயம் என்று படவே கொடைக்கானல் ரோட்டில் இறங்கி எதிர்புறம் செல்லும் எக்ஸ்பிரஸுக்கு மாறிக்கொண்டான். உயர ஏறி பலகையில் சௌக்கியமாக துண்டை விரித்து படுத்து நிம்மதியாக தூங்கினான் சாம்பு. மறுநாள் காலை பொழுது பொல பொலவென்று விடியும்போது மதராஸ் எழும்பூரை எக்ஸ்பிரஸ் வந்து அடைந்தது. தலையை வெளியே நீட்டிய போது ஸ்டேஷனுக்கு கோபாலனே வந்து நின்றதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு போனான். வண்டியிலிருந்து குதித்து சாம்பு அவரிடம் ஓடினான். கையை பிடித்து குலுக்கி கொண்டிருக்கும் போதே வெளிகேட் வழியாக அதே பழைய பேர் வழி வெளியே செல்ல முண்டிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டான். கோபாலன் அருகிலிருந்த தைரியத்துடன் கூட ரோஷமும் பொத்துக்கொண்டு வர,
இன்ஸ்பெக்டர் அதோ போகிறான், நிறுத்துங்கள் அவனை, அவன் பெட்டியில் மீசை தாடியெல்லாம் இருக்கிறது என்றான்.
அவன் வாய்க்கூட குழறியது. கோபாலன் கேட்டுக்கொண்டு நிற்கவில்லை. 2 தாவலில் போய் அவன் பிடரியை பற்றி இழுத்து நிறுத்தினார். சாம்புவிடம், இவனை நான் கவனித்துக் கொள்கிறேன், நீர் போய் உங்கள் சம்சாரத்தை இறக்கி வெளியில் டாக்ஸியில் கொண்டு ஏற்றுங்கள் என்றார். சாம்பு பார்த்தபோது வேம்பு ஒரு வண்டியிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தாள். கூட அவளுடைய தாயார் கையில் ஒரு சிறு மூட்டையுடன் கீழே நின்று கொண்டிருந்தாள். வேம்பு எழுதியிருந்தபடி அவள் ஒன்றும் துரும்பாக இல்லை. இவர்கள் எங்கே அதற்குள் வந்தார்கள்? ஏன், தந்தி கிடைத்ததா என்று கேட்டாள் வேம்பு.
ஏது தந்தி என்று விழித்தான் சாம்பு.
அதுதான், நாங்கள் புறப்படுவதாக நேற்று அடித்தோமே.
நானே இந்த வண்டியில்தானே வந்து இறங்குகிறேன்
என்று சாம்பு மூக்கை தடவி விட்டு கொண்டான். பிறகு நாற்புறமும் பார்த்து பேந்த பேந்த விழித்தான். பின்னால் நின்ற கான்ஸ்டபிள், ஐயா கேஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தாங்க, இப்பத்தான் வராங்க. இன்ஸ்பெக்டர் தான் உங்க தந்தியை பார்த்துட்டு நேரே அவரே வந்துட்டாரு. வெளியே டாக்ஸி நிற்கிறது, வாங்க என்றான். வேம்பு பார்த்த பார்வையில் சாம்பு அங்கேயே இரண்டு துண்டாக விழாதது ஓர் ஆச்சரியம்தான். பின்தலையை தடவி விட்டு கொண்டு யாகசாலைக்கு போகும் ஆடு போல் வேம்புவை மௌனமாக பின்தொடர்ந்தான். வீட்டுக்கு போனபோதுதான் ஜன்னல் வழியாக கோபாலன் போட்டிருந்த காகிதத்தை அவன் முதல் தடவையாக பார்த்தான். டெலிபோன் மணியும் அடித்தது.
மிஸ்டர் சாம்பு, இந்த ஆளை கொன்னுட்டிருப்போம் என்றார் கோபாலன் உற்சாகமாக.
நானா கொன்னேன்? அவன் அல்லவா கொன்னுட்டான் என்னை என்றான் சாம்பு.
கோபாலன் உரத்து சிரிக்கும் சத்தம் கேட்டது.
இந்த ஆள் பேங்க் பணத்தோடு ரயில் ஏறும்போது நீரும் கூடவே அதே வண்டியில் ஏறிவிட்டீராம். என் கடுதாசியை கூட முந்தி கொண்டு விட்டீர். விழுப்புரம் திருவண்ணாமலை, மறுபடி விழுப்புரம், திருச்சி திண்டுக்கல் என்று அவன் போகும் இடமெல்லாம் ஓர் இடம் விடாமல் துரத்தி அடித்து அவன் திணறி போய் பட்டணத்துக்கே உமக்கு தெரியாமல் திரும்பினால் அங்கேயும் யமன் மாதிரி பின்னாலே வந்துவிட்டீராம். உம பேரை சொன்னாலே கதறுகிறானோய் அவன்.
அவன் பெட்டியில் மீசை தாடி செட்டி இருந்ததா என்று கேட்டான் சாம்பு.
வேறு என்ன பேசுவதென்று அப்போது அவனுக்கு தெரியவில்லை. நம்மை ஓர் ஆள் துரத்துவதாக எண்ணிக்கொண்டு உதறி அடித்து கொண்டு ஊருக்கு ஊர் நாம் ஓடிக்கொண்டிருந்த போது அந்த ஆசாமி துரத்தப்படுவதாக எண்ணிக்கொண்டால் யாரை என்ன சொல்வது என்று சாம்பு திகைத்து போனான். அதிர்ஷ்ட தேவதையின் விளையாட்டை தவிர இது வேறென்ன?
எல்லா மாறுவேஷ சாமானும் இருந்தன. அதை அவன் போட்டுக்கொள்ளலாம் என்றுதான் போகும்போதே கொண்டு போனானாம். உம்மை அடுத்தடுத்து நாலு இடத்தில் பார்த்தபோது அதை போட்டுக்கொள்வதும் போட்டுக்கொள்ளாததும் ஒன்றுதான் என்று தோன்றிவிட்டதாம். அவன் பெட்டியில் கடைசியாக அவன் எடுத்த 50,000 ரூபாயும் அப்படியே இருக்கிறது. முல்லைப்பட்டணம் ஜமீன்தார் அதிர்ஷ்டசாலிதான். நீங்கள் வரும்போது வெறும் கையுடன் வரமாட்டீர்கள் என்று மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த கேஷியரையும் முன்னால் தள்ளி கொண்டு வருவீர்கள் என்று மட்டும் எதிர்பார்க்கவில்லை சார். அது இருக்கட்டும், உம்ம பையன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டார் கோபாலன்.
சாம்புவுக்கு சங்கோஷம் சூழ்ந்து கொண்டது.
என்னும் சரியாக பார்க்கவில்லை என்றான்.
அப்போது வேம்புவே சின்ன சாம்புவை கொண்டு வந்து அவன் முகத்துக்கு நேர் நீட்டவும் குழந்தை தன் பிஞ்சு காலால் சாம்புவின் மூக்கை பார்த்து விண்ணென்று ஒரு உதை விட்டது.
நான் வருகிறேன், 6 மணியில் உங்கள் பயலுக்கு ஒரு பிரசன்ட் உள்பட
என்றார் கோபாலன். அவர் கையால் சாம்புவின் குழந்தைக்கு கிடைத்த முதல் பரிசு ஒரு தங்க பாலாடை.
எல்லாம் சரிதான், நாம் ட்ரங்கு பெட்டியிலிருந்து மீசை தாடி வகேராக்களை எடுத்தது யார்
என்று சாம்பு யோசித்தான். அதற்கு பதில் அவனுக்கு கிடைக்கவில்லை. கிடைப்பதற்கு வழி ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் சாம்பு திண்டுக்கல் சத்திரத்து அறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது அந்த சத்திரத்து தர்மகர்த்தாவின் வாண்டு பயல் நுழைந்து திறந்திருந்த பெட்டியை சோதனை போட்டு அவைகளை கொண்டு போய்விட்டான். நாளைக்கும் அவைகளை தன் முகத்தில் ஒட்ட வைத்துக்கொண்டு தன் சகாக்களுடன் அவன் திருடன் விளையாட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறான்.